ஒரு அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இருக்கின்றது. அந்த உண்மை என்ன என்பதை இன்றைய சாய்நிரோ ஷோவில் உங்களுக்கு அறிய தருகின்றேன்.
வணக்கம் நிரோஷன்.
வணக்கம்.
சாய் நிரோஷ் என்ற யூடியூப் ஆவண காணொளிகள், அதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது?
அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு போக வேணும். என்னடா, நான் 2014 சின்ன சின்ன அறிவியல் கட்டுரைகள் எழுதி வந்தேன். கட்டுரைன்னு சிறு சிறு கட்டுரைகள், அறிவு டோஸ் என்கிற பேர்ல பேஸ்புக்ல தான் சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் எழுதி எழுதி அதை போஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். அது வந்து கொஞ்சம் ஃபேமஸா வந்து நல்லா ரீச் ஆச்சுது. சோ அதை ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு சின்ன ஆசை இருந்தது. ஏனெண்டா இந்தியா, இலங்கை, மலேசியால எல்லாம் கணக்கு பேரை நான் ரீச் பண்ணிருந்தேன் அந்த சின்ன சின்ன ஆர்டிகல்ஸோட. ஆனா யூரோப், கனடா அப்படி இப்படி போகும்போது கொஞ்சம் குறைவா இருந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்தது. அதுக்கு ஒரு காரணம், மெசேஜஸ் கூட வந்திருந்தது, தமிழ் வாசிக்க தெரியலையே, நீங்க இதை எனக்கு இங்கிலீஷ்ல எழுதி எங்களுக்கு போஸ்ட் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஆனா தமிழ்ல தான், இங்கிலீஷ்ல தமிழ்ல எழுதிருந்தது. அப்ப தானே ஒரு சிந்தனை வந்துச்சு, ஓகே இதே இதை நான் ஒரு வீடியோ மாதிரி செய்தா அந்த ஆட்களை கூட நான் அடையலாம்ன்ற ஒரு சிந்தனை. அப்படி செய்து ட்ரை பண்ணி பார்ப்போம், சும்மா ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இப்ப இப்படி வந்திருக்குது.
சரி, அதற்கு உள்ளே நுழையும் முன் உங்களுடைய பின்னணி பற்றி சரி சொல்லுங்களேன். நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்க?
நான் இலங்கை திருவண்ணாமலையில தான் பிறந்தேன். நான் பிறந்து 2 நாங்கள் ஜெர்மனிக்கு வந்துட்டோம். அம்மா அப்பா நான் தான் மூத்தவர். எனக்கு இன்னும் 2 இருக்கிறாங்க. இங்க வந்து சின்ன வயதுல வந்தபடியா கிண்டர் கார்டன், ஸ்கூல், யூனிவர்சிட்டி எல்லாமே முடிச்சு இப்ப தற்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
அது ஜெர்மன் மொழியில தான் நீங்கள் கல்லூரி பயின்றிருப்பீர்கள் இல்லையா?
யா, ஜெர்மன் மொழியில தான் பள்ளி யூனிவர்சிட்டி எல்லாம் முடிச்சோம். ஆனா இங்க தமிழாலயம் என்று இருக்குது. தமிழாலயம் என்ற பேர்ல தமிழ் மற்றும் சமூக கல்வி என்று, சுற்றாட கல்வி என்று, இந்த ரெண்டுமே படிச்சுனாங்க. நான் 11 படிச்சுட்டு அதே பள்ளியில நானும் ஒரு 5 படிப்பிச்சேன். படிப்பிச்ச பிறகு தான் எனக்கு யூனிவர்சிட்டி தொடங்கினபடியா அதுக்கு பிறகு டைம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சோ படிப்பிக்கிறத ஸ்டாப் பண்ண வேண்டி வந்துட்டது.
நீங்கள் இளமாணி படிப்பிற்காக என்ன துறையை எடுத்துக்கொண்டீர்கள்?
நான் வந்து சின்ன வயதுல இருந்தே எனக்கு டெக்னாலஜி, சயின்ஸ் என்றா சரியான இன்ட்ரெஸ்ட். குறிப்பாக எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் என்றா சின்ன வயதுல எனக்கு அம்மா அப்பா வாங்கி தந்துட்டாங்க. சோ அதோடய சரியா ஆர்வமா இருந்ததால ஏதோ கம்ப்யூட்டர்ஸோட ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு ஒரு ஆர்வம் சின்ன வயசுல இருந்தது. சோ அதுக்கேற்ற மாதிரியே கணினியல், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில இறங்கி அதுல பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அதே ஃபீல்டுலயே ஆராய்ச்சிக்கு போகலாம்னு அது போய் PhD டாக்டரேட் பண்ணி அது ஃபைனல் ஸ்டேஜ். அது பண்ணி நான் அந்த புக் எழுதி கொடுத்துட்டேன். இன்னும் ஜஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் ஒன்றுதான் வெயிட்டிங், அது முடிச்சுட்டேன். எனக்கு பட்டமும் கிடைச்சிடும்.
சாய் நிரோஷ் காணொளிகளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புகள் பல்வேறுபட்டவை. இந்த தலைப்புகளை நீங்கள் தெரிவு செய்வதற்கான காரணங்கள் என்ன?
பொதுவாக நான் தெரிவு செய்யற ஒவ்வொரு தலைப்பும் எனக்கு ஏற்படுற ஏதாவது ஒரு கேள்வியை அடிப்படையா வச்சுதான் நான் ஆரம்பத்தில் அப்படி செய்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் தெரிய வேணுமெண்டா அதை பற்றி நானே ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு பதிலை எடுத்த பிறகு அதை ஒரு வீடியோவா செய்து நான் ஆரம்பத்தில் செய்துட்டு இருந்தேன். ஆனா போக போக எனக்கு உலகத்துல அந்த என்னுடைய சேனலை பார்க்கிற ரசிகர்களிடம் இருந்தே எனக்கு கேள்விகள் எல்லாம் வர தொடங்கிச்சு. சோ அதுகளையும் வச்சு மாறி மாறி எனக்கு ஏற்படுற கேள்விகள், அவர்கள் அனுப்பும் கேள்விகள் எல்லாத்தையும் வச்சு வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தலைப்புகள் வந்துட்டு.
இதற்கான ஆராய்ச்சியை எப்படி நீங்கள் மேற்கொள்கிறீர்கள்?
இது சில நேரங்கள்ல எனக்கு இலகுவாக இருக்கும், சில நேரங்கள்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சில கேள்விகளுக்கு இணையதளத்தில் தேடி அதற்குரிய புத்தகங்கள் அல்லது ஏதாவது ரிசர்ச் பேப்பர்கள் அல்லது ஏதாவது ஒரு 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 நம்பத்தகுந்த இணையதளங்களில் இருந்து தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துருவேன். சில நேரங்களில் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது சரியான கஷ்டமா இருக்கும். அந்த நேரங்களில் தேடி பார்ப்பேன், எனக்கு அதுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கவே முடியாதுண்டா அந்த தலைப்பை நான் ஒரு ஹோல்டுல போட்டுட்டு அதை ஒரு நாளுமே நான் அதை அழிச்சிட மாட்டேன். அதை அப்படியே வச்சிருக்கிறது தான், வச்சிருந்து ஹோல்டுல போட்டுட்டு லேட்டர் எனக்கு அதுக்கு ஒரு பதில் கிடைச்சதுண்டா ஓகே அதை வச்சு நான் என்னோட வீடியோ செய்யறது.
காணொலிகள் அழகாக உருவாக்கி இருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு யார் உதவி செய்கிறார்கள்? உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டுடியோ இருக்கிறதா? எப்படி இதை உருவாக்குகிறீர்கள்?
ஸ்டுடியோ என்று சொல்ற அளவுக்கு ஸ்டுடியோண்டா என்ன, என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நானே ஒரு சின்ன ஸ்டுடியோ எங்க வீட்டிலே செய்து வச்சிருக்கேன். சோ அதுக்கு தேவையான அந்த செட்டப் அதெல்லாம் நானே இன்வெஸ்ட் பண்ணி நானே வாங்கி செட் பண்ணி வச்சிருக்கேன். உதவி செய்யறது எனக்கு பெரிய ஆதரவு தர்றது என்னுடைய குடும்பம் தான். அம்மா அப்பா, என்னுடைய தம்பிமார், தம்பி வைஃப், அப்படி இதை எழுதி கொண்டிருந்த நான் இன்று இப்படி வீடியோ செய்யறேன்டா அதுக்கு 100% என்னுடைய குடும்பம் தான் காரணம். இந்த அவங்கதான் எனக்கு 100% சப்போர்ட் வந்து இதை செய்தா இது நல்லா ரீச் ஆகும்ன்ற அந்த ஒரு தைரியம் தந்தது. வீடியோ எடுக்கும் போது கூடுதலா தனியத்தான் எல்லாம் செய்யறேன் நான். ஏனெண்டா 5 நிமிடம் வீடியோ தான் நான் செய்யறது. சோ ரெக்கார்டிங் எல்லாம் நானே போய் என்னுடைய ஸ்டுடியோல இருந்து ஆரம்பிக்கிறதுண்டா ஸ்கிரிப்ட் எழுதுவேன். எப்படி நான் என்ன விஷயத்தை பற்றி பேச போறேன்னு ஸ்கிரிப்ட் எழுதின பிறகு அதை வச்சு நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு கம்ப்யூட்டர்ல நானே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அதெல்லாம் செட் பண்றது. சோ தற்போது நானே தனியா செய்து கொண்டே இருக்கிறேன்.
அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் வாசிப்பது போல் தெரியவில்லையே?
வாசிப்பது போல் தெரியாத காரணம் வந்து நான் அதை எழுதும் போதே அது அப்படியே மனப்பாடம் ஆயிடு நான் என்ன பேச போறேன்ன்றது. சோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணும் போது ஒவ்வொரு சின்ன சின்ன பந்தியா பாத்துட்டு ஓகே இந்த விஷயத்தை பத்தி தான் பேச போறேன்ட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்றது. அது ஏதோ ஃப்ளோல வந்துட்டே இருக்கும். அப்படி ப்ராப்ளம்ஸ் வந்தா ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டிங் செய்துட்டேன்னா சரி. பட் ஒவ்வொரு வீடியோக்கும் கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம் ஒரு 1.5 அல்லது 2 மணி நேரம் தேவைப்படும் அதை ரெக்கார்டிங் பண்ணி முடிக்க. அது முடிச்ச பிறகு எடிட்டிங் ஈஸி என்று நினைக்கிற ஒரு விஷயம், ஆனா அதுவும் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ற விஷயம் தான். சோ எடிட்டிங் எல்லாம் செய்து முடிய கிட்டத்தட்ட அதுல ஒரு இன்னொரு 2-3 மணி நேரம் டைம் போகும். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண வேண்டியது, அப்லோட் பண்ணி எல்லாம் பேஸ்புக் யூடியூப் எல்லா இடங்கள்லயும் அதை செட் பண்ணி வர்றதுக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். சோ இந்த ஹோல் ப்ராசஸே கிட்டத்தட்ட ஒரு நாள் எனக்கு அதுக்கு மட்டுமே போகும். எல்லாத்தையும் நான் ஒரு நாள்ல செய்ய முடியும், ஒரு நாள் கிட்ட எனக்கு அந்த இதுலயே போயிடும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் அறிவியல் விஞ்ஞான கேள்விகளுக்கு அழகு தமிழில் இலகுவாக புரியும் வகையில் காணொளிகளை வெளியிட்டு வரும் சை நிரோஷ் நிரோஷன் தில்லைநாதன் அவர்களுடன் நேர்கண்டு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
இப்ப இதுவரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புகளை சொல்லுங்களேன்.
இதுவரை எடுத்துக்கொண்ட தலைப்புகள் என்றால் உதாரணத்துக்கு நானோ ரோபோட்ஸ் எதிர்காலத்தின் மருத்துவத்தை மருத்துவ துறையை புரட்டி போட போகின்றது என்ற ஒரு 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 தலைப்பு.
இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இன்று வரை ஒருவித சிகிச்சை முறையுமே இல்லாத சில நோய்கள் இருக்குத்தானே, அந்த நோய்களை கூட குணப்படுத்த இந்த நானோ ரோபோட்ஸ் உதவும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இதை விட வேற என்ன நல்ல விஷயம் எங்களுக்கு தேவை? சரி, இதில் இருக்கும் அதிசயம் என்ன தெரியுமா? நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன் நானோ ரோபோட் என்பது ஒரு மெஷின் என்று, அதாவது ஒரு எந்திரம் என்று கூறியிருந்தேன். எந்திரம் என்ற உடனே எல்லோரும் நினைப்பதே ஏதோ பெரிய எந்திரம் என்று. ஆனால் இந்த நானோ ரோபோட்ஸ் மிக 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 சிறிய எந்திரங்களாகும். அதாவது ஒரு தலைமுடியின் அகலத்துடன் இந்த நானோ ரோபோட்டின் அளவை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நானோ ரோபோட் 100,000 மடங்கு சிறியதாக இருக்கும். நம்ப முடிகிறதா?
அல்லது நெட்டி முறிப்பது என்று சொல்வார்களே, நெட்டி முறிக்கும் போது அந்த சத்தம் ஏன் வருகிறது? அல்லது மனிதர்களுக்கு இறப்பு என்பது நிச்சயமா? அந்த கேள்விக்கு ஆராய்ச்சி என்ன சொல்கிறது, சயின்ஸ் என்ன சொல்கிறது, விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? அல்லது கொட்டாவி, ஏன் கொட்டாவி விடும் போது நமக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொட்டாவி விடுகிறார்கள்? அதாவது வேறொருவர் கொட்டாவி விடுவதை பார்க்கும் போது என்னத்துக்கு எங்களுக்கும் உடனே கொட்டாவி விடுவது போல் இருக்கும் அந்த கேள்வி. அல்லது விண்வெளியிலிருந்து ஒரு ஆஸ்ட்ரோயிட் ஒரு சிறுகோள் நமது பூமியை தாக்கினால் என்ன நடக்கும்? அல்லது சாயங்காலத்தை விட காலையில் ஏன் சற்று உயரமாக இருக்கிறோம் என்ற கேள்வி.
காலையில் உயரமாக இருப்பதற்கு காரணம் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் இப்படி 175 சென்டிமீட்டர் இருக்கும் நான் என் சாயங்காலத்தில் வெறும் 173 சென்டிமீட்டருக்கு குறைந்து விடுகின்றேன். அது வேறு ஒன்றுமே இல்லை. இதற்கு பின்னாலும் ஒரு இலகுவான விளக்கம் தான் இருக்கின்றது. அதாவது நம் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்கின்றோம்? நடந்து திரிகின்றோம், விளையாடுகின்றோம், வேலைகள் செய்யும் போது நமது உடலுக்கு என்ன நடக்கின்றது? புவியின் புவியீர்ப்பு விசை நமது உடலில் செலுத்தப்படுகிறது. இப்படி செலுத்தப்படும் போது நமது முதுகெலும்பில் கூட இந்த புவியீர்ப்பு விசை செலுத்தப்படுகின்றது.
இப்ப இதனால் உங்களுக்கு பண ஆதாயம் எதுவும் இல்லை இல்லையா?
இல்ல, அப்படி ஒண்ணுமே இல்ல. நான் தற்போது வேலை செய்துட்டு தான் இருக்கேன், ஐடி கன்சல்டன்ட் வேலை செய்துட்டு தான் இருக்கேன். சோ இந்த சைனிரோஷ் ப்ரோக்ராம் என்னுடைய ஒரு ஹாபி மாதிரி தான் செய்துட்டு இருக்கேன். வீக்கெண்ட்ஸ்ல சனி ஞாயிற்றுக்கிழமையில வீட்டை வந்து செய்யற ஒரு விஷயம் தான். சோ இது ஒரு ஒரு ஆர்வம் எனக்கு. நாம் படித்த விஷயங்களை வெளியில கொண்டு போகணும், எனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எனக்கு இருக்குது. சோ அந்த விஷயத்த கொஞ்சம் புதுமையா வித்தியாசமா செய்யலாம் என்ற ஒரு முயற்சி தான் இது. இதால நான் பணம் உழைத்து ஏதாவது பண்ற அப்படி ஒரு சிந்தனையும் தற்போது எனக்கு இல்ல.
பிஎச்டி பட்டம் பெற்ற பின்னர் வேலைப்பாடு காரணமாக இது செய்ய முடியாமல் போனால் எப்படி இருக்கும்?
தற்போதே அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்குது. அதாவது எனக்கு வேலைப்பழு இருக்கும் காரணத்தால் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இருந்தாலும் இதை நான் ஒரு நாளுமே விட போறதில்லை. இப்ப தற்போது எனக்கு எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் என்னால் முடிந்தவரை இதை தொடர்ந்து செய்யறதுக்கு தான் நான் முயற்சிப்பேன். ஒரு கிழமைக்கு நான் ஒரு முறைதான் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதுவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குது. இருந்தாலும் ஏதோ என்னால் முடிந்த வரை செய்துட்டு தான் இருக்கிறேன். முயன்ற அளவுக்கு செய்துட்டு இருப்போம், விட மாட்டேன்.
நிரோஷன், உங்களது வேலைப்பளவின் மத்தியிலும் நீங்களாக எடுத்துக்கொண்ட வேலைப்பளவின் மத்தியிலும் உமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய இணையதள முகவரிகள் அந்த விவரங்களை எங்களுக்கு தாருங்களேன்.
கட்டாயம். சாய்னி ரோஷன் என்கிற பெயர்ல தான் நான் ஃபேஸ்புக் பேஜும் யூடியூப் சேனலும் வச்சிருக்கேன். சாய்னி ரோஷ், SCINIROSH. அப்படி தேடினாலே ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் வந்துடும். ஆஸ்திரேலிய நேயர்கள் அனைவருக்கும் என்னை அறிமுகப்படுத்தியதுக்கு மிக்க மிக்க நன்றிகள். நன்றி.